நேயர்களை நாம் கேட்டுக்கொண்டிருப்பது 107.4 MHz அலைவரிசையில் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழக விவசாயி சமுதாய வானொலி.
உழவர்கள் ஆலயமே தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் தானே.
சமுதாய வானொலி நேயர்களுக்கு காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் நாட்டு நலப்பணி திட்ட அலுவலர் லதா பேசுகிறேன். இப்போ நம்ம நிலையத்துக்கு வந்து பெட்ரோலியம் கன்சர்வேஷன் ரிசர்ச் அசோசியேஷன்லேருந்து ஃபேக்கல்டி மெம்பராக இருக்கிற மிஸ்டர் வைத்தீஸ்வரன் சார் வந்திருக்காங்க. அவங்கள்ட்ட வந்து நம்ம தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் முதலாம் ஆண்டு ஆற்றல் மற்றும் சுற்றுச்சூழல் பொறியியல் துறை மாணவிகள் அவங்க வந்து எப்படி பெட்ரோல் டீசல் அப்புறம் மின்சாரம் இதெல்லாம் வந்து மிச்சப்படுத்தணும் அப்படிங்கிறத பற்றி அவங்களுடைய சந்தேகங்களை கேட்பாங்க. சார் வந்து அதற்கான விளக்கங்களை தரப்போகிறாரு. இது வந்து நம்ம அனைவருக்கும் மிகவும் முக்கியமான ஒரு தலைப்பு. ஏன்னா இனி வர காலங்களில் வந்து எனர்ஜி கன்சர்வேஷன் தான் வந்து ரொம்ப முக்கியமானதாக வந்து பேசுகிறாங்க. அதனால் இது அனைவருக்கும் வந்து உபயோகமுள்ளதாக இருக்கும். அதனால் இது அனைவரும் பயன்படுத்தி கொள்ளுமாறு பணியோடு கேட்டுக்கொள்கிறேன். சந்தேகங்கள் கேட்கறதுக்கு முன்னாடி திரு வைத்தீஸ்வரன் சார் வந்து எதனால இப்போ வந்து எனர்ஜியை வந்து நம்ம கன்சர்வ் பண்ணணும் அப்படிங்கிறத அதனோட முக்கியத்துவம் பற்றி பேசுகிறாரு, கேட்போமா?
சமுதாய வானொலி நேயர்களுக்கு வணக்கம். இந்த ஆற்றல் சேமிப்பு அப்படிங்கிறது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இந்த ஆற்றல் அப்படிங்கிறது பல்வேறு வகையான ஆற்றல் இருக்குது. இங்கே நம்ம இந்த PCR அமைப்புலேருந்து முக்கியமாக பேச போகிறது வந்து என்னென்னா எரிபொருளை எப்படி சேமிப்பது அப்படிங்கிறது. உலகம் வந்து நமக்கு வந்து இயங்கக்கூடிய விஷயங்களில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா இன்றைக்கி அன்றாட வாழ்விற்கு எரிபொருள் வந்து ரொம்ப முக்கியம். நம்ம உபயோகிக்கின்ற வாகனங்கள், வீட்டில் உபயோகிக்கின்ற பொருட்கள் எல்லாத்துக்குமே வந்து எரிபொருள் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்குது. அதே மாதிரி மின்சார ஆற்றல் நம்ம இன்றைக்கி எந்த ஒரு பயன்பாடுக்கும், வீட்டு தேவைகளுக்கும் சரி இல்லை வெளியில் இருக்கக்கூடிய பயன்பாடுகளுக்கும் மின்சாரம் இல்லை அப்படின்னா நமக்கு வந்து நிறைய நேரங்களில் நமக்கு நிறைய பாதிப்புகள் இருக்குது. இந்த ஆற்றலை நம்ம வந்து எப்படி சிக்கனமாக பயன்படுத்துவது, ஏனென்றால் இன்றைக்கி வந்து நம்ம இருக்கக்கூடிய இயற்கை வளங்களை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி எரிபொருள் அப்படிங்கிறது நம்ம நாட்டில் கிடைக்கக்கூடியது ரொம்ப ரொம்ப குறைவாக இருக்கிறது. நாம் வெளிநாட்டிலிருந்தான் இந்த எரிபொருளை நம்ம இன்றைக்கி இறக்குமதி செய்து கொண்டிருக்கின்றோம். அவ்வாறு செய்யும்போது நமக்கு வந்து இன்னும் அந்த எரிபொருள் பயன்பாட்டை நம்ம எந்த அளவுக்கு சிக்கனமாக பயன்படுத்தினால் நம்ம இன்னும் ரொம்ப நாளைக்கு வந்து அந்த எரிபொருள் பயன்பாடு நமக்கு இருக்கும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஏன்னா இன்றைக்கி வந்து பார்த்தோம் அப்படின்னா நிறைய வாகனங்கள் கடந்த 5-6 வருடங்களுக்கு முன்னாடி இருந்த வாகனங்களுடைய அளவை விட இன்று வந்து நிறைய வாகனங்கள் அதிகமாக இருக்கிறது. இவை எல்லாவற்றுக்கும் நம்ம எரிபொருள் வந்து வெளிநாட்டிலேருந்து நம்ம அந்நிய நாட்டிலேருந்து நம்ம இறக்குமதி செய்ய வேண்டிய சூழலில் இருக்கிறோம். என்னென்ன நம்மிடமே வளம் இல்லை. அதனால் இன்றைய நேரத்தில் வந்து நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா குறிப்பாக அந்த எரிபொருளை சிக்கனமாக பயன்படுத்துவது நமக்கும் நல்லது, நாட்டுக்கும் அது நல்ல விஷயமா இருக்கும். ஆகவே இன்றைய முக்கிய தேவை அப்படிங்கிறது இந்த ஆற்றல் சேமிப்பு. அதை பற்றி தான் இன்றைக்கு நாம் விவாதிக்க வந்திருக்கின்றோம். விவாதத்தை நாம் இப்போது தொடங்கலாம்.
சமுதாய வானொலி நேயர்களுக்கு வணக்கம். நான் வந்துட்டு விவசாய கல்லூரியில் வந்துட்டு இளங்கலை முதலாம் ஆண்டு படிக்கிறேன். நம்ம வீட்டில் வந்துட்டு எவ்வளோ சிக்கனமாக மின்சாரத்தை பயன்படுத்த முடியும் அப்படிங்கிறத பற்றி கொஞ்சம் சொல்லுங்க சார்.
இப்போ மின் சிக்கனம் அப்படின்னு வந்துட்டோம்னா நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். இப்போ இன்றைக்கி வந்து நிறைய அரசாங்கமுமே வந்து இன்றைக்கி என்னென்னா அந்த சாதாரணமான இந்த குண்டு பல்புகள் நம்ம அதுக்கு விடை கொடுத்துட்ருக்குறோம், விடை கொடுத்தாச்சு கிட்டத்தட்ட. இந்த குண்டு பல்புகள் இதுக்கு மாற்றுதலாக வந்து இன்றைக்கி குழல் விளக்குகளை நம்ம பயன்படுத்துகிறோம், CFL பல்பு. சாதாரணமாக நம்ம பயன்படுத்தக்கூடிய இந்த பல்புகளை விட இந்த குழல் விளக்குகள் வந்து கிட்டத்தட்ட நமக்கு 40-50% நம்ம மிச்சப்படுத்த முடியும். அதாவது இன்னும் ஈஸியாக சொல்லணும் அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு குண்டு பல்பு உபயோகிக்கிறதுக்கு பதிலாக நீங்கள் 3 CFL பல்பு உபயோகிக்கலாம், நீங்கள் அப்படி மிச்சப்படுத்தலாம் விளக்குகளை பொறுத்த வரைக்கும். அதே மாதிரி மற்ற பொருட்கள் இப்போது ஃபேனோ மற்ற பொருட்களை வந்து நீங்கள் ISI தரமுள்ள பொருட்களை வாங்கி உபயோகிப்பதன் மூலம் நம்ம ஸ்டடீஸில் என்ன சொல்கிறாங்கன்னா ISI தரமுள்ள பொருட்கள் உபயோகிக்கிறதுனால உங்களுடைய மின்சார சிக்கனம் 15-20% வரைக்கும் உங்களுக்கு சேமிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து இன்னும் பார்த்தோம்னா நம்ம இன்றைக்கி அது இல்லாமல் அதுக்கு அடுத்ததாக இன்றைக்கி இருக்கக்கூடிய பொருட்களில் இப்போ இந்த ஏசி, ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷின் இவையெல்லாம் வந்து நமக்கு இன்றைக்கி வந்து அதுக்கான தர நிர்ணயம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து நம்ம என்ன கொடுக்குறோம்னா 5-star ரேட்டிங்ஸ் கொடுக்கும். இந்த ஸ்டார் ரேட்டிங், இந்த ஸ்டார் ரேட்டிங் இருக்கக்கூடிய ப்ராடக்ட்ஸ் வந்து நமக்கு எப்படின்னா கரண்ட்டை வந்து நமக்கு குறைவாக, இந்த மின்சாரத்தை குறைவாக நமக்கு வந்து அது எடுத்துக்கொள்ளும். அதாவது எந்த அளவுக்கு அதோடைய உபயோகத்திறன் இருக்கோ அந்த அளவுக்கு வரும். உதாரணமாக வந்து நம்ம ஒரு 10 லிட்டரு ஃப்ரிட்ஜ் எடுத்துக்கிறோம் அப்படின்னா ஸ்டார் ரேட்டிங் இல்லாத ஒரு பொருள் அது வந்து ஒரு 1000 வாட்ஸ் கரண்ட் எடுத்துக்கலாம். இது ஒரு உதாரணத்துக்காக நான் சொல்கிறது. 1000 வாட்ஸ் கரண்ட் எடுத்துக்குது அப்படின்னா இந்த 5-ஸ்டார் ரேட்டிங் இருக்கக்கூடிய ஒரு ஃப்ரிட்ஜ் வந்து 500 அல்லது 600 வாட்ஸ் தான் எடுத்துக்கும். அப்போ நம்ம பாதிக்கு பாதி இதில் மிச்சப்படுத்த முடியும். இந்த மாதிரி வந்து அந்த மின்சார இதிலேயே வந்து நம்ம எப்படி மிச்சப்படுத்தலாம். அப்புறம் ரொம்ப குறிப்பாக என்னென்னா எளிய வழிகள் ரொம்ப முக்கியம் என்னென்னா டேலைட், அதாவது சூரிய வெளிச்சத்தை உபயோகப்படுத்தல். வீடுகளில் வந்து நம்ம என்னென்னா இப்போ வீடுகளில் வந்து நம்ம பகல் நேரத்தில் கூட நம்ம விளக்குகள் போட வேண்டிய சூழல் இருக்குது. அதை நம்ம தவிர்க்கலாம். ஜன்னல்களை திறந்து வைப்பதன் மூலமாக சூரிய வெளிச்சத்தை, இப்போ பகல் நேரத்தில் விளக்குகள் அவசியம் இல்லை, அதை நம்ம பயன்படுத்தக்கூடிய ஒரு விஷயங்கள் நம்ம எடுத்துக்கலாம். இதிலெல்லாம் நம்ம மின்சாரத்தை அதிகமாக நம்ம மிச்சப்படுத்த முடியும். இந்த மாதிரி எளிய வழிகளில் பின்பற்றினாலே நிறைய மின்சாரத்தை நம்ம மிச்சப்படுத்த முடியும்.
ஒரு சராசரி மனுஷனோட வருமானத்தில் இந்த வீட்டில் வந்துட்டு மின்சாரம் பயன்படுத்துறதுல எவ்வளோ சதவீதத்தை யூஸ் பண்ணுறாங்க, வேஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க?
அதாவது சரியான கணக்கீடுகள் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா அது புள்ளி விவரங்களை பொறுத்த வரைக்கும் நம்ம என்னென்னா நம்ம பயன்படுத்தக்கூடிய பொருட்கள்லேயே வந்து நம்ம வந்து கிட்டத்தட்ட 20-25% மின்சாரத்தை நம்ம வேஸ்ட் பண்ணிட்டுருக்குறோம். விரயம், இப்போ நம்ம இங்கே பேசக்கூடியதே விரயமாகக்கூடிய ஆற்றலை நம்ம சேமித்தாலே போதும் அப்படிங்கிறத நம்ம பேசுகிறோம். ஏன்னா நிறைய விரயங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம என்னென்னா நிறைய நேரங்களில் இந்த மோட்டர் உபயோகிக்கிறோம். ஒரு உதாரணத்துக்கு எடுத்த மோட்டர் எடுத்துகிட்டோம், அது வந்து நம்ம மறுபடியும் அதை ரீவைண்ட் பண்ணி உபயோகிச்சுக்கிட்டே இருக்கும். அப்போ என்ன ஆகுதுன்னா உங்களுக்கு பவர் கன்சம்ஷன் அதிகமாகவே உங்களுக்கு தேவைப்படுது. இப்போது அப்போ சாதாரணமாக வந்து அந்த ஃபஸ்ட்டு அந்த காயில் இருக்கக்கூடியதில் உங்களுக்கு நிறைய மின்சாரம் மிச்சமாகுது, கரெக்டாக இருக்கும். நீங்கள் ஒன்ஸ் ரீவைண்ட் அடுத்த முறை ரீவைண்ட் பண்ணும்போதோ அதுக்கடுத்த முறை ரீவைண்ட் பண்ணும்போதோ அதிகமாக உங்களுக்கு மின்சாரம். இப்போ இந்த மாதிரி மோட்டர்லேயும் சரி, அப்புறம் பழுது உள்ள மின்சாரங்களையும் நம்ம மீண்டும் மீண்டும் உபயோகிக்கிறது, அதுவும் உங்களுக்கு மின்னாற்றலை விரைவுபடுத்தக்கூடிய ஒரு விஷயம். அப்போ என்னென்னா அதை ஒன்று பழுது நீக்கிட்டு உடனே பயன்படுத்தணும், இல்லை என்றால் வந்து அதுக்கு மாற்றாக மின்சாரத்தை சேமிக்கக்கூடிய சாதனங்களை நம்ம உபயோகப்படுத்தணும். அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம்
சார். இப்போ கேஸ் சிலிண்டர் வந்து 12 தான் அப்படின்ட்டு நம்ம சொல்கிறோம் வீடுகளுக்கு கொடுக்கறது, அதில் வந்து எப்படி சிக்கனப்படுத்தலாம் அப்படின்னு கொஞ்சம் சொல்ல முடியுமா? ஏன்னா இப்போ வந்து கேஸ் வந்து ஒரு முக்கியமான பயன்பாடாக போயிடுச்சு, அது தவிர்க்க முடியாது. அதில் வந்து நம்ம எப்படியெல்லாம் வந்து மிச்சப்படுத்தலாம்?
நல்ல கேள்வி. இது என்னென்னா முக்கியமாக இன்றைக்கி ஒவ்வொரு வீடுகள்லையும் வந்து இன்றைக்கி வந்து சமையல் செய்கிறது சாப்பிட்றது அப்படிங்கிறது இன்றியமையாத ஒரு விஷயம். அதில் கேஸ் இன்றைக்கி வந்து நம்ம உபயோகிக்கக்கூடிய கேஸ் வந்து முக்கியமான ஒரு விஷயம். இதில் வந்து மிச்சப்படுத்துறது அப்படின்னா இன்றைக்கி வந்து 12 சிலிண்டர்கள் அப்படிங்கிறது அது அரசுடைய கொள்கை முடிவு. இந்த 12 சிலிண்டர் அப்படிங்கிறது நமக்கு வந்து கொடுக்கப்பட்ட ஒரு இது, அதுலேயும் நம்ம மிச்சப்படுத்த முடியும். அதுக்காக 12 சிலிண்டர்னு உபயோகிக்கணும் அப்படிங்கிறது இல்லை, நம்ம தேவைப்படும்போது உபயோகிக்கலாம். இல்லாத நேரத்தில் நம்ம மிச்சப்படுத்துறதன் மூலமாகவே நிறைய விஷயங்கள் கொண்டாடலாம். முக்கியமாக என்னென்னா இன்றைக்கி வந்து பாத்திரங்கள் உபயோகிக்கிறது, இப்போ வந்து அகன்ற பாத்திரங்கள் உபயோகிச்சது. ப்ரெஷர் குக்கரில் சமையல் பண்ணோம்னா நமக்கு கேஸ் வந்து நம்ம மிச்சப்படுத்த முடியும். அதுக்கப்புறம் வந்து முக்கியமாக இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு பொருள் வந்து நம்ம என்ன கொதிக்க வைக்கிறோமோ அது கொதிநிலை அடைந்தவுடன் அந்த கேஸ் வந்து அந்த சிம்முங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை வந்து சின்னது பண்ணி வச்சுக்கலாம் அது. அப்புறமா ஏன்னா நிறைய நேரம் நம்ம பழைய காலத்தில் நம்ம வீடுகளில் உபயோகிச்சிருக்கோம், அதாவது என்னென்னா அந்த விறகடுப்புகளை உபயோகிக்கும் போது அந்த தண்ணீரோ அல்லது அந்த பொருட்களோ கொதிச்சானா அந்த விறகு எடுத்துருவோம், கிணறுல தான் அது வேகும். அதே மாதிரி தான் இன்றைக்கி கேஸ்லேயே அந்த ஒரு கொதிநிலை வந்தவுடன் நம்ம அதுக்கப்புறம் வந்து வைக்கக்கூடியதில் சிம் ஆப்ஷன் வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் வந்து தேவையான அளவு தண்ணீரை ஊற்றி பயன்படுத்தல். இப்போ நமக்கு ஒரு பொருள் நம்ம போடுறோம்னா எந்த அளவுக்கு தண்ணீர் வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணீரை நம்ம ஊற்றி பயன்படுத்தலாம். அப்புறம் அரிசி பருப்பு இது மாதிரியான விஷயங்களை வந்து நம்ம சமைக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் நேரம் வந்து தண்ணீரில் ஊற வைக்கலாம். ஊற வச்சு சமைச்சோம் அப்படின்னா இன்னும் வந்து நமக்கு கேஸ் மிச்சமாகும். மூடி போட்ட பாத்திரங்களை உபயோகிக்கிறது, அதுக்கப்புறம் ISI முக்கியமாக சொல்கிறது ISI தரமுள்ள கேஸ் ஸ்டவ்களை வாங்கி பயன்படுத்தல். அதுக்கப்புறம் வந்து இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் சொன்னோன்னா குளிர்சாதன பெட்டியிலேருந்து எடுத்த உடனே நம்ம இந்த பாலெல்லாம் சூடு பண்ணுறோம். அதில் என்னென்னா நம்ம எடுத்த உடனே சூடு பண்ணும்போது அந்த குளிர்சாதன பெட்டியில் இருக்கக்கூடிய அந்த வெப்பநிலை தான் இருக்கும், நம்மளுடைய இந்த அறை வெப்பநிலைக்கு வர்றதுக்கு அது கொஞ்சம் டைம் எடுக்கும். அதுக்கான கேஸை வந்து நம்ம தேவையில்லாமல் செலவு பண்ணுறோம். அதனால் இந்த பாலோ இல்லை மற்ற பொருட்களோ குளிர்சாதன பெட்டியிலேருந்து எடுத்த உடனே நம்ம வெளியில் வச்சுக்கிட்டு சாதாரண அறை வெப்பநிலைக்கு வந்ததுக்கப்புறம் சூடு பண்ணோம்னா அந்தக்கு தேவையான கேஸை நம்ம மிச்சப்படுத்தலாம். சாதாரணமாக ஆய்வுகள் என்ன சொல்கிறோம் அப்படின்னா, இப்போ வந்து ஒரு 4 பேர் இருக்கக்கூடிய குடும்பத்திற்கு ஒரு 1.5 மாதம் ஒரு 45 நாள் அல்லது 50 நாள் வரக்கூடிய ஒரு சிலிண்டர். இந்த மாதிரி சரியான சின்ன சின்ன சேமிப்பு முறைகள் இவையெல்லாம் தினமும் நம்ம செய்ய முடியும். இப்போ இதை செஞ்சிட்டோம் அப்படின்னா குறைஞ்சது ஒரு 15 நாள் அல்லது 20 நாள் வந்து அதிகமாக வரும். அப்போ நம்ம கணக்குப்படி பார்த்தோம்னா ஒரு 4 பேர் இருக்கக்கூடிய குடும்பத்திற்கு ஒரு 8 சிலிண்டர் ஒரு வருஷத்துக்கு தேவை அப்படின்னா ஒரு 6 சிலிண்டர் இருந்தாலே நம்மளால் வந்து அதை நம்ம வந்து சரியாக பயன்படுத்தினாலும் நம்ம மிச்சப்படுத்த முடியும் அப்படிங்கிறது இப்போது ஆய்விலையும் சரி அன்றாட வாழ்க்கையிலையும் நம்ம பயன்படுத்தினா நம்ம இந்த வித்தியாசத்தையும் உணரலாம் கண்டிப்பாக.
சார், இப்போ அழகாக சொன்னேங்க கேஸ் சேமிப்பு பற்றி. இப்போ இன்னொன்று என்னென்னா, இயற்கை மருத்துவர்கள்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, மண்பானை சமையல் தான் நல்லது, ப்ரெஷர் குக்கிங் பண்ணக்கூடாதுங்கிறாங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் நம்ம எப்படி இதை செய்யலாம் அப்படின்னு சொல்லுங்க.
அதாவது இங்கே நம்ம பிசிஆர் அமைப்பை பொறுத்த வரைக்கும் எரிபொருள் மிச்சப்படுத்துறதுக்கான சில விஷயங்கள் நம்ம சொல்கிறோம். நீங்கள் கேட்குறது வந்து ஆரோக்கியமான வாழ்க்கை முறையில் வந்து இப்போ ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதங்களில் அது இது இருக்குது. மண்பானை சமையல் அப்படிங்கிறது நீண்ட நாளாகவே நம்மளுடைய கலாச்சாரத்தில் இருக்கக்கூடிய ஒரு விஷயம்தான். இப்போ இன்றைக்கி பொதுவாக யாருமே மண்பானை சமையல் வந்து செய்கிற மாதிரி தெரியல. ஏன்னா நேரங்கள் நமக்கு வந்து குறிப்பாக வந்து நம்முடைய இந்த வேகமாக போகக்கூடிய நேரங்களில் தான் நம்ம இருக்கிறோம். அதை செய்வதனால் ஆரோக்கியமாகவும் நல்லது தான், நல்ல விஷயம்தான். நம்ம ரெண்டு விஷயத்தையும் கருத்தில் கொண்டு செயல்படணும். அதாவது ரெண்டு ஆரோக்கியமும் வேணும், உடல் நலமும் வேணும், பொருளாதார ஆரோக்கியமும் ஒரு நாட்டுக்கு தேவையான விஷயம். அப்போ அது பயன்படுத்தலாம் நம்ம அதுக்கேற்ற மாதிரி.
வணக்கம் ஐயா, என் பேர் துரை பூஜாராணி. நான் ஆற்றல் மற்றும் சுற்றுச்சூழல் பொறியியல் படித்து கொண்டிருக்கேன். இன்றைய காலகட்டத்தில் இருசக்கர வாகனத்தில் தான் அதிகமான ஆற்றல் செலவழிஞ்சிருந்திருக்கா, அதை கண்ட்ரோல் பண்ண எதை வழிமுறைகள்லாம் நம்ம பின்பற்றலாம்?
ரொம்ப நன்றி. ஏன்னா இன்றைக்கி இளைஞர்கள் கேட்கக்கூடிய முக்கியமான ஒரு கேள்வி இந்த இருசக்கர வாகன பயன்பாடு. இப்போ என்னென்னா, இந்த இருசக்கர வாகன பயன்பாடு அப்படிங்கிறது எல்லா இடங்கள்லையுமே நமக்கு வந்துருச்சு. பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு கடைக்கு போகணும், குறைஞ்சது ஒரு அஞ்சு ஒரு ரெண்டு நிமிடங்களில் நடந்து போய் சேரக்கூடிய கடைக்கு கூட நம்ம வாகனங்கள் பயன்படுத்த ஆரம்பிச்சிடும். அடிக்கடி வாகனங்களை பயன்படுத்த ஆரம்பிக்கிறோம். அப்புறம் ரொம்ப முக்கியமாக என்னென்னா, இதனால் நிறைய எரிபொருள் நமக்கு செலவாகுது. அப்புறம் குறிப்பாக வந்து இன்றைக்கி ஒவ்வொரு வாகனத்திலும் நமக்கு வந்து அந்த குறிப்பிட்ட வேகம் நமக்கு அங்கே இருக்குது. 40-60 கிலோமீட்டர் வேகத்தில் போகணும் அப்படிங்கிற ஒரு இது வந்து நமக்கு கொடுக்கக்கூடிய அந்த கையேடுகளையும் சொல்லப்பட்டிருக்கு. அது வந்து பாதுகாப்பாகவும் இருக்கும், நமக்கும் பாதுகாப்பு, வாகனத்துக்கும் பாதுகாப்பான அது வேகம். அதை தாண்டி போகும்போது உங்களுக்கு எரிபொருள் வீணாக செலவாகுது. அப்புறம் வந்து நிறைய நேரங்களில் நம்ம பயன்படுத்தக்கூடிய இருசக்கர வாகனங்களை சரியாக பராமரிக்காதனால குறிப்பிட்ட காலகட்டங்களில் அதுக்கு என்னென்ன பராமரிப்பு வேணுமோ அதை செய்யணும். அதை செஞ்சோம்னா இன்னும் நமக்கு வந்து அந்த எரிபொருள் தேவையான நமக்கு அந்த மைலேஜ் நம்ம சொல்கிறோம், இத்தனை எரிபொருள் உபயோகிக்கிறோம், அதுக்கான மைலேஜ் நமக்கு கிடைக்கும். அதுக்கப்புறம் வந்து நம்ம காற்று, அதாவது வந்து நம்ம டயரில் வந்து ஏர் ப்ரெஷர் வந்து குறைந்தபட்சம் ஒரு வாரத்துக்கு ஒரு முறையாவது அது சரியாக இருக்கிறதா அப்படிங்கிறத நம்ம கணிச்சு தெரிஞ்சுக்கணும். இப்போ இந்த கீர் இருக்கக்கூடிய வண்டிகள் உபயோகிக்கிறவங்க வந்து கிளச்சு வந்து அதிகமாக வந்து கீர் மாற்றுவதற்கு மட்டும்தான் பயன்படுத்தணும். அந்த கிளச்சை வச்சுக்கிட்டே நம்ம வண்டி ஓட்டிகிட்டு இருந்தோம் அப்படின்னா அதிகமாக நமக்கு வந்து அந்த எரிபொருள் நமக்கு வீணாக செலவாகும். அதே மாதிரி வந்து ஒரு இருசக்கர வாகனத்தில் ரெண்டு பேர் தான் போகலான்னா ரெண்டு பேர் தான் போகலாம். நம்ம மூணு பேர் நாலு பேர் அதிக பாரங்களை ஏற்றுவது, இது எல்லாமே வந்து மைலேஜில் வந்து நமக்கு பாதிப்புகள் கொண்டு வரக்கூடிய ஒரு விஷயம்தான். அதே மாதிரி இந்த விஷயங்களை எடுத்துக்கிட்டு இருசக்கர வாகனமாக இருந்தாலும் சரி, நான்கு சக்கர வாகனமாக சரி, பாதுகாப்பாகவும் அதே மாதிரி குறிப்பிட்ட வேகத்திலையும் நம்ம வண்டி ஓட்டணும் அப்படின்னா குறைந்தபட்சம் நமக்கு வந்து அந்த எரிபொருளை இருசக்கர வாகனத்துக்கு நீங்கள் ஒரு மாதத்திற்கு குறைந்தபட்சம் ஒரு 5-8 லிட்டர் பெட்ரோல் வரைக்கும் நம்ம மிச்சப்படுத்த முடியும். இதை நீங்கள் தினமும் வாழ்க்கையில் நம்ம கடைபிடித்து பார்த்தாலே நமக்கு அந்த வித்தியாசம் தெரியும். 5 லிட்டர் பெட்ரோல்னால் இன்றைக்கி இருக்கக்கூடிய விலையை நீங்கள் கணக்கிட்டு வச்சுக்கலாம். குறைஞ்சபட்சம் ஒரு 400-500 வரைக்கும் நம்ம மிச்சப்படுத்த முடியும் இதில்.
வணக்கம் ஐயா, என்னோடய பேர் வந்து சிவானி. ஆற்றல் மற்றும் சுற்றுப்புற பொறியியல் துறையில் வந்து 1ஆம் ஆண்டு படிச்சிட்ருக்கேன். நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் ஐயா, இந்தியாவோட வளர்ச்சிக்கு வந்து தூணாக இருக்கிறது வந்து வேளாண்மை துறை தான். இப்போ வந்து நம்ம பருவநிலை மாற்றதுனால கிட்டத்தட்ட தமிழகத்தில் 68% ஏரியா வந்து நீர்ப்பாசன திட்டத்துக்கு கீழே தான் சார் இயங்கிட்டு வருது. ஸோ இப்போ வந்து இந்த நீர்ப்பாசன திட்டத்துக்கெலாம் நம்ம வந்து மின்சாரம் உபயோகப்படுத்தும் போது அதில் எந்த மாதிரிலாம் நம்ம அதில் வந்து சேமிப்பு உண்டாக்கலாம் சார்? நம்ம வாழ்வுக்கு உயிரூட்டும் விவசாயிகளுக்கு உங்களோட கருத்தை சொல்லுங்கள் சார்.
ரொம்ப நன்றி. ஏன்னா விவசாயம் அப்படிங்கிற ஒரு விஷயந்தான் வந்து இந்தியாவினோட முதுகெலும்பாகவும் நம்ம ரொம்ப நாளாக நம்ம சொல்லிகிட்ருக்கோம். அது உண்மை கூட. ஏன்னா விவசாயம் இல்லைன்னா அடுத்த ஒரு தலைமுறைக்கு வந்து என்ன எதுவுமே இருக்காது. அப்போ அந்த விவசாயம் பொறுத்த வரைக்கும் பிசிஆர் அமைப்புலேருந்து குறிப்பாகவே வந்து விவசாயிகளுக்காகவே வந்து சில குறிப்புகளை பிசிஆர் அமைப்பு வந்து வழங்கிட்டு வருது. அது வந்து இன்னும் சொல்லப்போனால் அவர்களுக்கு வந்து அந்த விவசாயிகளுக்கிடையே வந்து இந்த விழிப்புணர்வு ஏற்படுத்து. அது மட்டுமல்ல, விவசாயத்தில் இருக்கக்கூடிய எல்லா கிராமங்களிலும், இந்தியாவில் கூட எல்லா கிராமங்களிலும் வந்து கிசான் மேளா அப்படின்னு சொல்லி நாங்கள் அந்த ஒரு கண்காட்சி நடத்துகிறோம். 3 நாட்கள் வந்து இந்த கண்காட்சி மூலமாக நிறைய விழிப்புணர்வு சுவரொட்டிகள், அது சம்பந்தமான அவங்களுக்கு கையேடுகளை எல்லாம் வழங்கி, அது மட்டும் இல்லாமல் அந்த தொலைக்காட்சி பெட்டி மூலமாக வந்து அவங்களுக்கு வந்து நம்ம அந்த விசிடி டிவிடி எல்லாம் போட்டு அவங்களுக்கு அந்த இது தொடர்பான எப்படியெல்லாம் அந்த டீசல் சேமிப்பு, நீங்கள் கேட்ட மாதிரி மின்சாரம் பம்ப் செட்டில் எப்படி இந்த டீசல் மிச்சப்படுத்துது விஷயங்களெல்லாம் நம்ம சொல்லிகிட்ருக்கோம். குறிப்பாக வந்து முதல்ல டிராக்டர்ஸில் ஆரம்பித்தோம் அப்படின்னா, இன்றைக்கி வந்து டிராக்டர்ஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன அப்படின்னா, தேவையில்லாத சமயத்தில் இன்ஜின் வந்து சுவிட்ச் ஆஃப் பண்ணிக்கிறது ஒரு முக்கியமான விஷயம். வண்டியை ஆஃப் பண்ணி வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் முக்கியமாக வந்து இந்த லீக்கேஜஸ், இப்போ வந்து நிறைய நேரங்களில் நம்ம என்னென்னா டீசல் பம்ப்லேயோ ஆயில் பம்ப்லேயோ அந்த டீசல் ஒழுகக்கூடிய ஆரம்ப நேரத்தில் நம்ம வந்து ஒவ்வொரு சொட்டாக தான் விழுதுன்னு நினைக்கிறோம். ஆனால் ஒரு ஆய்வு என்ன சொல்லுது அப்படின்னா, ஒவ்வொரு சொட்டாக விழுகக்கூடிய டீசலோ இல்லை பெட்ரோலோ ஒரு நொடிக்கு ஒரு சொட்டு விழுகுது அப்படின்னா ஒரு வருடத்திற்கு 2000 லிட்டர் பெட்ரோலோ டீசலோ வேஸ்ட் ஆகுதுன்னு அர்த்தம். அப்போ நமக்கு பார்க்கும்போது அது ஒரு சொட்டு வீணாகுது அப்படின்னு தான் நினைக்கிறோம். மொத்தமாக ஒரு வருடத்திற்கு பார்க்கும்போது நம்ம 2000 லிட்டருக்கான பணத்தை நம்ம வீணாக செலவு பண்ணுறோம். ஸோ லீக்கேஜஸ் இருந்ததுன்னா நம்ம உடனடியாக சரி பண்ணலாம். அதே மாதிரி வழுக்கும் டயர்களை வந்து டிராக்டர்லேருந்து அகற்றிடலாம். நல்ல கிரிப்பான ஒரு உறுதியான டயர்களை நம்ம போடுறது மூலமாக உங்களுக்கு டீசல் மிச்சமாகும். அதுக்கப்புறம் வந்து என்னென்னா, இந்த டீசலை பொறுத்த வரைக்கும் நம்ம முக்கியமாக என்னென்ன அப்படின்னா, தேவையான அளவுக்கு பாரத்தை ஏற்றுவது டிராக்டரில், எந்த அளவுக்கு பாரம் அதில் ஏற்ற முடியும் அப்படின்னு இருக்கோ அந்த அளவுக்கு நம்ம பாரத்தை ஏற்றுவதன் மூலமாக நம்ம டிராக்டரில் நிறைய விஷயங்களை மிச்சப்படுத்தலாம். அதுக்கப்புறம் இந்த டீசல் பம்பு செட் அப்படிங்கிறது, அதில் வந்து முக்கியமாக நான் முதலே சொன்ன மாதிரி ஐஎஸ்ஐ தரம் மார்க் இருக்கக்கூடிய ஒரு பம்பு செட் வாங்கி உபயோகப்படுத்தல். அப்புறம் முடிஞ்ச அளவுக்கு வந்து பிவிசி பைப்புகளை உபயோகித்தோம்னா தண்ணி போகக்கூடிய இடங்களில் வந்து நம்ம வந்து சாதாரணமாக இருக்கக்கூடிய பைப்புகளை விட பிவிசி பைப் வந்து உராய்வுகளை குறைக்கும். அப்போ உங்களுக்கு அந்த டீசல் பம்பு வந்து ஒர்க் பண்ண வேண்டிய இது வந்து கம்மியாக ஒர்க் பண்ணால் போதும். அப்போ அதில் வந்து நமக்கு மிச்சப்படுத்தலாம். முடிஞ்ச அளவுக்கு நேரான முறையில் பைப்புகளை அமைக்கிறது, ரொம்ப பெண்டு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா ஒவ்வொரு பெண்டுலேயும் அந்த நீர் போகும்போதும் அந்த உராய்வின் மூலமாக இங்கே நம்ம அதிகமாக செலவு பண்ண வேண்டியதும் டீசல் தேவைப்படும். அதே மாதிரி அந்த எல் ஜாயிண்ட்டு, இந்த ஜாயிண்ட் போடும்போது ரொம்ப கூர்மையான ஜாயிண்ட்டுகள் இல்லாமல் கொஞ்சம் வளைவான ஜாயிண்ட்டுகளாக இருந்தால் அதில் நம்ம இது பண்ணலாம். அதே மாதிரி எந்த அளவிற்கு வந்து நம்ம நீர் வந்து வெளியேற்றக்கூடிய பகுதி டெலிவரி பைப் சொல்கிறோம், அந்த இடத்துல வந்து நம்ம ஒரு 10 அடிக்கும் குறைவான அளவிற்கு அந்த டெலிவரி பைப் இருந்தால் போதும். 10 அடிக்கு மேலே நம்ம வைக்கும்போது அதுக்கான பம்பிங் பண்ணவதற்காக மறுபடியும் டீசல் நம்ம செலவு பண்ண வேண்டியிடும். ஸோ இது மாதிரியெல்லாம் சில விஷயங்கள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா டீசல் பம்ப் செட்லேயும் நம்ம வந்து டீசலை மிச்சப்படுத்த முடியும். குறிப்பாக விவசாயிகள் வந்து இது மூலமாக நிறைய பயன்பெறலாம். ஏன்னா டீசல் பயன்பாடுங்கிறது ரொம்ப அவங்களுக்கு இன்றியமையாத ஒன்று. இந்த சில விஷயங்களை வந்து அவங்க பயன்படுத்துவதன் மூலம் நம்ம வந்து நிறைய மிச்சப்படுத்தலாம்.
எனர்ஜி சேவ்ட் இஸ் எனர்ஜி ப்ரொடியூஸ், அதாவது நம்ம சேமிக்கிற ஒவ்வொரு ஆற்றலும் வந்து உருவாகிற ஆற்றலுக்கு வந்து சமம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. சார், இப்போ மரபுசாரா எரிபொருட்கள் எல்லாம் இருக்குதுல்ல, அது வந்து பெட்ரோலியத்துக்கு பதிலாக வந்து நம்ம பயன்படுத்தலாமா, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் சார்.
கண்டிப்பாக நீங்கள் கேட்ட கேள்வி வந்து ரொம்ப உபயோகமான விஷயம். கண்டிப்பாக நம்ம வந்து இன்றைக்கி வந்து மரபுசாரா எரிசக்தியை வந்து நம்ம பயன்படுத்த முடியும். ஏன்னா இன்றைக்கி வந்து இந்த பெட்ரோலோ டீசலோ மற்ற இந்த நான் ரினியூவபிள் எனர்ஜிஸ் மீண்டும் அது புதுப்பிக்க முடியாத சக்திகள் வந்து நமக்கு வந்து என்னென்னா ஒரு குறிப்பிட்ட காலகட்டங்களில் தீர்ந்து போயிடும். அதுக்கப்புறம் நம்ம வந்து இந்த ஆற்றலுக்காக வேற ஒரு பொருட்களை நாட வேண்டிடும். அதுக்காக என்னென்னா இந்த மரபுசாரா எரிசக்தி மூலமாக குறிப்பாக வந்து இன்றைக்கி வந்து நீர் மூலம், அதே மாதிரி சூரிய ஒளி மூலம், காற்று மூலமெல்லாம் மின்சாரங்களை நம்ம பயன்படுத்துறதுக்கு வந்து ரொம்ப உபயோகமான ஒரு விஷயம். அது மட்டும் இல்லை, நம்ம வந்து கடந்த காலங்களில் ஒரு 100 வருடங்கள் 200 வருடங்களுக்கு முன்னால் நம்ம வந்து விறகுகள் தான் நமக்கு அதிகமாக நம்ம உபயோகித்து பண்ணிகிட்டு இருந்தோம். அப்போ இன்றைக்கி வந்து என்னென்னா நம்ம வந்து இந்த எரிபொருளுக்கான மாறுதலுக்கு காரணம் என்னென்னா எளிமையான உபயோகம் மற்றும் விலை குறைவு. அதாவது அந்த விறகுகளையும் மற்றவர்களுக்கு பார்க்கும்போது விலை குறைவுனால இது வந்திருக்கோம். இது போக வந்து இன்றைக்கி இந்த பயோமாஸ் எனர்ஜின்னு சொல்கிறோம், சாணம் மூலமாக நம்ம எடுக்கிறது. அப்புறம் என்னென்னா வீட்டு கழிவுகளிலிருந்து கூட நம்ம வந்து மின்சாரத்தை உருவாக்கி நம்ம பயன்படுத்த முடியும். கழிவுகளும் நமக்கு அது இதான மாதிரி இருக்கும், மின்சாரம் உற்பத்தி பண்ண மாதிரி இருக்கும். இந்த மாதிரி வந்து மரபுசாரா முறையில் எரிசக்திகளை உபயோகப்படுத்த ஆரம்பிக்கிறோன்னா நம்முடைய குறிப்பிட்ட சிறு சிறு தேவைகளை நம்ம பூர்த்தி செய்தாலே நம்ம வந்து நீங்கள் முதலே சொன்ன மாதிரி தான் மின்சாரத்தை நம்ம மிச்சப்படுத்தினாலே அதை உருவாக்குவதற்கு சமமான ஆற்றல் நமக்கு கிடைச்சிடும் அப்படிங்கிறது உண்மையான ஒரு விஷயம்தான்.
சார், இப்போ வந்து சோலார் எனர்ஜிலாம் யூஸ் பண்ணுறோம்ல சார், ஆனால் அதோட தயாரிப்பு விலை வந்து இப்போ சராசரி மக்களால் வாங்க முடியறது இல்லையா சார், இதோட தீர்வு என்னங்க சார்?
இப்போ வந்து இந்த சூரிய ஒளி ஆற்றலை பயன்படுத்தி இருக்கக்கூடிய பொருட்களுக்கு வந்து உங்களுக்கு அரசு நிறைய மானியங்கள் நம்ம கொடுக்குறாங்க. இன்னொன்று வந்து இப்போ வந்து இந்த பொருட்கள் வந்து இப்போது தான் உங்களுக்கு வந்து இந்த சந்தைக்கு நம்ம வந்துக்கிட்டு கொண்டு வந்துட்டு இருக்கோம். அப்போ வந்து இன்றைக்கி வரும்போது அதோடைய ஏன்னா நம்ம வந்து தயாரிப்பு அளவு குறைவு இப்போ தான் நம்ம அறிமுகப்படுத்துகிறோம் அப்படின்னா நமக்கு வந்து கொஞ்சம் அதுக்கான விலைகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஆனால் வந்து எல்லாரும் பயன்படுத்த ஆரம்பிக்க உங்களுக்கு வந்து ஒரு அதிக அளவில் நம்ம அதை தயாரிக்கும் பொழுது கண்டிப்பாக அந்த விலைகள் குறையவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் நம்ம கொஞ்சம் கொஞ்சமான மாற்றங்கள், உடனடியாக எல்லா மாற்றங்களையும் ஒரே நாளில் வரும் அப்படிங்கிறத விட கொஞ்சம் கொஞ்சமாக பயன்பாடுகளில் கொண்டு வந்து ஆரம்பித்தோம் அப்படின்னா நீங்கள் இன்னும் சொல்கிற மாதிரி இன்னொரு 5-6 வருடங்கள் இல்லை 10 வருடங்கள் கழித்து சோலார் எனர்ஜி அப்படிங்கிறது முக்கியமான ஒரு எனர்ஜியாக தவிர்க்க முடியாதாக இன்னைக்கு மாறக்கூடிய விஷயங்கள்
சார். இப்போ உங்கள் அசோசியேஷனில் வந்து இந்த மாதிரி ஸ்கூல் காலேஜஸில் இது மாதிரி என்னென்ன அவேர்னஸ் ப்ரோக்ராம்ஸ் இருக்குங்க சார்?
இப்போ பிசிஆர் அமைப்பை பொறுத்த வரைக்கும் வந்து பள்ளி மற்றும் கல்லூரிகளை சேர்ந்தவங்களுக்கு வந்து யூத் ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்லி வச்சுக்கோம், இளைஞர்களுக்கான ஒரு நிகழ்ச்சின்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு இது கொடுக்குறோம். அதுக்கப்புறமா வந்து எங்களுடைய இரண்டாவது என்னென்னா டொமஸ்டிக் ஒர்க் ஷாப் அப்படின்னு சொல்லி வச்சுருக்கோம். அதாவது குறிப்பாக பெண்கள் ஆண்கள் வந்து இந்த வேலைக்கு போகிறவங்க இல்லை வந்து வீட்டில் இருக்கவங்க ஹவுஸ் ஒய்ஃப் இவங்களுக்காக வந்து அவங்களுக்கு இந்த முக்கியமாக டொமஸ்டிக் ஒர்க் ஷாப்பில் வந்து இந்த கேஸ் மிச்சப்படுத்தலை பற்றி நிறைய செய்திகளை தெரிவிக்கிறோம். மூன்றாவதாக வந்து விவசாயிகளிடையே வந்து முக்கியமாக இந்த முதலிய சொன்ன மாதிரி டிராக்டர்ஸு டீசல் பம்புல எல்லாம் எப்படி மிச்சப்படுத்துன்னு சொல்லி விவசாயிகளுக்காக ஒரு தனியாக அக்ரிகல்ச்சர் ஒர்க் ஷாப்னு சொல்லி ஒரு நிகழ்ச்சி நடத்துகிறோம். இது மட்டும் இல்லாமல் ஆங்காங்கே சில நேரங்களில் இந்த மக்கள் பயன்படுத்தும் கண்காட்சிகள் நடத்தி கொண்டிருக்கிறோம். அதுக்கப்புறம் நம்ம முதலே சொன்ன மாதிரி கிசான் மேளா கிராமங்களில் வந்து அவங்களுக்கான கண்காட்சிகள் அதில் ஒளி ஒளி அமைப்புகள் இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே நடத்தி கொண்டிருக்கிறோம்.
வேளாண் துறையில் அதிகபட்ச கரண்ட்டு தேவைப்படுது, அது எப்படி நம்ம இப்போது மினிமைஸ் பண்ணலாம், எப்படி கட்டுப்படுத்தலாம்?
குறிப்பாக வேளாண் துறைகளை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து இந்த மின்சாரம் சார்ந்து உபயோகிக்கின்ற பொருட்கள் இருக்குது, குறிப்பாக மோட்டார் உபயோகிக்கிறோம் அதிகமாக, பம்ப் செட்டுக்கு நம்ம மோட்டார் உபயோகிக்கிறோம். அதுக்கப்புறம் பார்த்தோம்னா நம்ம நிறைய நேரங்களில் வந்து நம்ம வந்து வீடுகளில் கூட நம்ம அந்த கரண்ட் உபயோகிக்கிறது வந்து என்னென்னா இந்த மோட்டர் வந்து நம்ம போட்டுருக்கோம்னா நம்ம குறிப்பிட்ட நேரம் நமக்கு தெரியும். ஏன்னா வந்து நம்ம ரெகுலராக அந்த மோட்டரை நம்ம உபயோகிச்சிருக்கோம், இத்தனை நேரம் இத்தனை நேரத்துக்கு தண்ணி பாய்ந்தால் போதும் அப்படின்னா அந்த கரண்ட்டை மிச்சப்படுத்தலாம். அதுக்கப்புறம் வந்து தரமான மோட்டர்களை உபயோகிக்கணும். நம்ம முதலே சொன்னது அதே தான், ஐஎஸ்ஐ தரமுள்ள மோட்டர்னு மீண்டும் மீண்டும் அந்த மோட்டரை வந்து ரீவைண்டிங் பண்ணாமல் அப்புறம் வந்து குறிப்பிட்ட அளவு, இப்போ அந்த மோட்டர் வந்து வயலுக்கு எவ்வளவு தேவை அதுக்கு தேவையான அளவு ஹெச்பி இருக்கக்கூடிய மோட்டர் நம்ம உபயோகிக்கலாம். இப்போ நமக்கு 10 HP மோட்டர் போதும் அப்படிங்கிற அளவில் நம்ம வீணாக ஒரு 20 HP மோட்டர் வாங்கிட்டு வந்து கரண்ட்டை பயன்படுத்தணும்னா அது நமக்கு வீணாக தான் போகுது. அப்போ குறிப்பிட்ட எது தேவையோ அந்த அளவுக்கான மோட்டர் பம்பு செட்டுகளை பயன்படுத்துவது அது நம்ம ரொம்ப முக்கியமாக எடுத்துக்கலாம். அப்போ நமக்கு என்ன தேவையோ அதுலேயே நம்ம மிச்சப்படுத்த முடியும். அதே மாதிரி நீங்கள் சொன்ன மாதிரி அந்த நீர் வந்து நிரம்பிடுச்சு இல்லை போதும் அப்படிங்கிற நேரத்தில் அதை சும்மாவே விட்டோம்னா ஒரு 10 நிமிஷம் ஓடினாலே நம்ம கரண்ட் வீண்டாகுது. அப்போ இது மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் நம்மால் முடிந்த அளவுக்கே நம்ம மிச்சப்படுத்த முடியும், அது நம்ம கையில் தான் இருக்குது
சார். இப்போ ஒவ்வொரு முறையும் பவர் கட் பண்ணி வருது அப்படிங்கும்போது இப்போ நம்ம சார்ஜ் பண்ணுறோம் அல்லது ஏதோ ஒரு உபகரணம் உபயோகிக்கிறோம் அப்படின்னா ஒவ்வொரு தடவையும் ஆஃப் பண்ணி ஆன் பண்ணணுமா இல்லை அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன்.
பொதுவாகவே வந்து மின் சாதனங்கள் நம்ம பயன்படுத்தி முடிந்த பிறகு கண்டிப்பாக அதை வந்து சுவிட்ச் ஆஃப் பண்ணணும். எதுவுமே மெயின் சுவிட்ச் நீங்கள் ஆஃப் பண்ணியே ஆகணும், அது ரொம்ப குறிப்பான இது. எல்லாத்துக்குமே நீங்கள் ஸ்டெபிலைசர் உபயோகிக்கிறோம், கரண்ட்டை வந்து நம்ம கட்டுப்படுத்துறதுக்கு பயன்படுத்துகிறோம். இருந்தாலும் நம்ம முக்கியமாக வந்து அந்த ஒரு உபயோகத்தை முடிஞ்ச உடனே நம்ம வந்து மெயின் சுவிட்சை ஆஃப் பண்ணணுங்கிறது முக்கியமான ஒரு விஷயம், அது எந்த பொருளாக இருந்தாலும் சரி. முக்கியமாக என்னென்னா நம்ம வந்து பயன்படுத்தக்கூடிய அந்த நேரம், இப்போ நம்ம வந்து எந்த அளவுக்கு மின்சாரத்தை சேமிக்கிறோமோ அந்த அளவுக்கு நமக்கே வந்து மின்சாரம் வரும். நம்ம அரசாங்கம் எல்லா விதமான முயற்சிகளும் எடுத்துக்கிட்டு தான் இருக்கிறோம் எல்லா விதத்துலையும். ஏன்னா இப்போ வந்து நம்ம இயற்கையை நம்பி நிறைய விஷயங்கள், இப்போ நம்ம குறிப்பிட்ட காலகட்டங்களில் காற்று மூலமாக மின்சாரம் கிடைக்கும், குறிப்பிட்ட காலங்களில் நீர்மீன் கிடைக்கும், இது எல்லாமே வந்து ஒருங்கிணைத்து தான் நமக்கு மின்சார தயாரிப்புங்கிறது இருக்குது. மின் வெட்டு அந்த மாதிரி வரும்போது நமக்கு தெரிஞ்ச நேரங்களில் நம்ம முன்னதாகவே அந்த உபகரணங்களை பயன்படுத்தி இது பண்ணலாம், பட் அதெல்லாமே நமக்கு இன்னும் சரி பண்ணிட்டு தான் வரும், அதெல்லாம் சரியாகி விடும்.
இந்த டிவி வந்து ரிமோட்டில் ஆஃப் பண்ணி அப்படியே வைக்கிறது வந்து நல்லதா? அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் ஸ்லீப் மோடு அப்படின்லாம் போட்டு, ஏன்னா தூக்கம் வருதுன்ட்டு அப்படியே ஸ்லீப் மோட்னு போட்டிருப்பாங்க, அப்படியே தூங்கிடுவாங்க. இப்போ இதிலெல்லாம் எப்படி எனர்ஜி வேஸ்ட் ஆகும்னு கொஞ்சம் சொல்லுங்க.
அதாவது நம்ம செல்ஃபோன் சார்ஜே எடுத்துக்குவோம், செல்ஃபோன் வந்து இப்போ 20 நிமிஷத்துலேருந்து 1 மணி நேரம் வரைக்கும் தான் இன்றைக்கி நிறைய செல்ஃபோன்ஸ் புது புதுசாக வந்திருக்கல சீக்கிரமாக சார்ஜ் ஆயிடுது. அப்போ அந்த அளவுக்கு அதுக்கு எனர்ஜி போதும், தேவையில்லாமல் அதை 3 மணி நேரம் 5 மணி நேரம் போடும்போது மின் விரயம் நமக்கு வீணாக போகுது. அதே மாதிரி நான் முதலே உங்களுக்கு என்ன சொல்கிறோம் அப்படின்னா அந்த உபயோகம் முடிந்தவுடன் அது கம்ப்யூட்டராக இருந்தாலும் சரி டிவியாக இருந்தாலும் சரி நீங்கள் மெயின் சுவிட்சை அதுக்கு ஆஃப் பண்ணி தான் ஆகணும். அதுக்கு மின்சாரம் வந்துகிட்டு இருந்தது அப்படின்னா அது வீணாகத்தான் போகாது. இன்னொன்று அது நிறைய பழுதுகளும் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. திடீர்னு அந்த மின்சாரத்துடைய அழுத்தம் அதிகமாக வந்தாலும் நமக்கு தெரியாது, வராது. இருந்தாலும் சில நேரங்களில் தவிர்க்க முடியாத சில, இப்போ இந்த இடி மின்னல் போன்ற காலகட்டங்களில் வந்து நிறைய பாதிப்புகள் கூட ஏற்படலாம். அதனால் என்றைக்குமே அதை முடிந்த அளவுக்கு மெயினை வந்து நம்ம ஆஃப் பண்ணிட்டு யூஸ் பண்ணுறது நல்ல விஷயம்.
இந்த எல்சிடி எல்இடி இந்த டிவிலாம் வந்துருச்சு இல்லைங்க சார், அதில் வந்து எவ்வளோ மிச்சமாகும்? ஏன்னா இப்போ இது வந்து ஒரு 21 இன்ச்சுக்கு பதிலாக அது வந்து 42 அதுக்கு மேலேலாம் கூட போகிறாங்க, ஹோம் தியேட்டர் அது மாதிரி. இப்போ அதில் வந்து ரியலாக மிச்சமாகுமா இல்லை இதையோட ஜாஸ்தி செலவாகுமா?
தயாரிப்புகளை பொறுத்து நிறைய விஷயங்கள் நம்ம மாறுபடும். ஆனால் இன்றைக்கி வரக்கூடிய எல்லா மின் சாதனங்களுமே பார்த்திங்கன்னா மிச்சப்படுத்துவது ஒரு முக்கியமான ஒரு இது இருக்குது. ஏன்னா வந்து இப்போ நம்ம வந்து அரசாங்கமே வந்து அதுக்கு ஒரு தர சான்றிதழ் கொடுக்குறாங்க, பிஇன்னு சொல்லிட்டு பியூரோ ஆஃப் எனர்ஜி எஃபிஷியன்சி. அதில் நீங்கள் பார்த்துருக்கலாம் எல்லா மின்சார பொருட்களையும் டிவி வாஷிங் மிஷின் இதில் எல்லாமே வந்து ஒரு அந்த ஸ்டிக்கர் இருக்கும், பியூரோ ஆஃப் எனர்ஜி எஃபிஷியன்சியோட தர சான்றிதழோடு தான் வருது. குறிப்பாக அவங்க வந்து அந்த டிவியோ இல்லை மற்ற பொருட்களோ வந்து அந்த தரத்தை நல்லா மேம்படுத்தி மின்சாரத்தை மிச்சப்படுத்தக்கூடிய பொருட்கள் தான் இன்றைக்கி வந்துகிட்ருக்கு. அது வந்து நிச்சயமாக நம்ம சொல்லலாம். இன்றைக்கி நம்ம எல்லா டிவி இதுலேயும் பார்க்கல, நீங்கள் இன்றைக்கி வந்து அந்த 5-star ரேட்டிங் நம்ம முதல்ல சொன்னேன் அது இன்றைக்கி எல்லா இதுலேயுமே கடைபிடிச்சிட்டு வராங்க. நல்லா அது
5-star ரேட்டிங்னு சொன்னீங்க சார், அதை பற்றி சொல்லுங்கள். எத்தனை ஸ்டார் இருந்ததுன்னா எவ்வளோ கன்சர்வ் ஆகும் அதை பற்றி சொல்லுங்க.
அது ஒவ்வொரு பொருட்களை பொறுத்த வரைக்கும் அது மாறுபடுது. நம்ம வந்து இந்த ஸ்டார் ரேட்டிங் நம்ம எதுக்கு கொடுக்குறோம் அப்படின்னா இந்த பொருள் வந்து மற்ற ஸ்டார் ரேட்டிங் இல்லாத பொருள்களோட உங்களுக்கு கரண்ட் மிச்சப்படுத்தும் அப்படிங்கிற ஒரு விஷயம். அப்போ அதில் வந்து என்னென்னா நீங்கள் ஒவ்வொரு ஸ்டார் இப்போ வந்து 1, 2, 3 இந்த அளவுகள் நீங்கள் அதில் பார்த்தாலே தெரியும். அதில் வந்து ஒரு ஸ்டார் ரேட்டிங்க்கு சரியாக வந்து ஒரு ஷேடு கொடுத்துருப்பாங்க, அந்த ஷேட்லேயும் நமக்கு தெரிஞ்சுக்கலாம் அது எத்தனை ஸ்டார் இருக்குள்ளோ அதை எழுதியிருப்பாங்க. அதை பொறுத்து உங்களுடைய அந்த கன்சம்ஷன் நீங்கள் மாறும். நீங்கள் எந்த பொருள் வாங்க போனாலும் அது சம்மந்தமான விஷயங்களை வந்து நீங்கள் அந்த சம்மந்தப்பட்ட இவங்ககிட்ட நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இன்னொன்று இன்றைக்கி வந்து நீங்கள் பிசிஆர்ஏவுடைய இணையதளத்தில் நீங்கள் போய் அதை தெரிஞ்சுக்கலாம். பிஇன்னு சொல்கிறோம், பியூரோ ஆஃப் எனர்ஜி எஃபிஷியன்சி, இதோட இணையதளத்தில் போனால் நிறைய தகவல்களை நீங்கள் இதுலேருந்து தெரிஞ்சுட்டு நம்ம பொருள் வாங்கும்போது நம்ம அதை பயன்படுத்தலாம்.
என்ன நேயர்களே, மாணவிகள் வைத்தீஸ்வரன் ஐயா அவங்களோட கலந்துரையாடல் உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். அதாவது வீட்டில் மின் உபகரணங்கள் இதில் வந்து எப்படி வந்து சக்தியை நம்ம வந்து சேமிக்கலாம், அதே மாதிரி 2-wheeler, 4-wheeler, ஏன்னா இது எல்லாமே இனி இல்லாமல் மனிதன் வாழ முடியாது அப்படிங்கிற சூழ்நிலை உருவாகிடுச்சு. அதனால் நம்மளால் ஆனது இந்த பூமியை காக்க நம்மளோட பங்களிப்பு எவ்வளோ செய்யலாம் அப்படிங்கிறதுக்கு இப்போ இந்த அரை மணி நேர உரையாடல் மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். இது அனைவரும் கடைபிடித்து நம்ம நாட்டுக்கு வந்து ஆற்றல் சேமிப்பை கொடுப்பதன் மூலமாக நம்ம வந்து இந்த இம்போர்ட், அதாவது நம்ம சார் இப்போ முன்னாடியே சொன்ன மாதிரி பெட்ரோலியம்லாம் வந்து நம்மளால் ப்ரொடியூஸ் பண்ண முடியாதனால நம்ம நிறைய இறக்குமதி பண்ணுறோம். அதனால் நம்மளோட அந்நிய செலாவணியும் வந்து நம்மளை சேமிக்கிறதுக்கு நம்மளும் ஒரு காரணமாக இருக்கணும்னு அனைவரையும் கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம்.
நேயர்களே, ஆற்றல் சேமிப்பு பற்றிய இந்த நிகழ்ச்சியில் பெட்ரோலியம் கன்சர்வேஷன் அண்ட் ரிசர்ச் அசோசியேஷன்லேருந்து வந்திருந்த திரு வைத்தீஸ்வரன் அவங்க கூட உரையாடினாங்க. நமது பல்கலைக்கழக மண்ணியல் துறை உதவி பேராசிரியர், நாட்டு நலப்பணித்திட்ட அலுவலர் மூரா லதா அவர்கள் மற்றும் முதலாம் ஆண்டு மாணவிகள் பி பொன்னு சக்கம்மாள், ஜி டி சிவானி, எஸ் ஜெயபாரதி, டி பூஜாராணி ஆகியோர். இந்த நிகழ்ச்சி பற்றிய உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு தெரியப்படுத்துங்க. dee@tnau.ac.in அப்படிங்கிற மின்னஞ்சல் முகவரியில், இல்லைன்னா விரிவாக்க கல்வி இயக்குனர், விரிவாக்க கல்வி இயக்ககம், தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம், கோயம்புத்தூர் 3 அப்படிங்கிற முகவரியில். விவசாயி சமுதாய வானொலி பற்றியும் நம்முடைய நிகழ்ச்சிகள் பற்றியும் இன்னும் விவரங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு 042224310055 அப்படிங்கிற தொலைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளுங்கள்.